நம்ம 7 வருஷம் மத்தேயு பாடத்தில் படித்த அத்தனை பிரசங்கங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் வைத்துக்கிட்டே உங்களை எல்லாரையும் செதற செய்து நீங்கள் எல்லோரும் வேற உலகமெங்கும் போய் பல ஜாதிகளில் போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவீங்க அப்படின்னு அனுப்பலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் 7 வருஷமாக படிச்சுக்கிட்ட காரியங்களே அதை திருப்பியாக யோசித்து போய் பல மக்களுக்கு, எத்தனை கோடி மக்கள் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க, அதை போதித்தாவே ஆண்டவர் சில பேர் அவர் பக்கம் கொண்டு வர்றதுக்கு அதுவே பெரிய போதுமான சாதனமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரும் அதான செய்தார், இந்த 3 வருஷம் பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை அனுப்பிட்டார் இல்லைங்களா, போய் உலகம் எங்கும் போங்கன்னு. நம்ம ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஒரு மிஷினரி, ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகணுன்ற அழைப்பு இருக்கலாம், இல்லாமல் போகலாம் பிரத்யேகமாக. ஆனால் சபையாக தனிப்பட்ட கிறிஸ்தவனாக நம்மளை பராமரிப்பில் ஆண்டவர் இப்போ எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே ஒரு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு அழைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துகிற மக்களாக பவுல் சொல்கிறாரு, ஒரு நீங்களே நாங்கள் எங்களுடைய நிருபங்கள் என்றார். ஏன்னா எத்தனையோ பேர் உலகத்தில் பைபிளை படிக்க முடியாது, எத்தனையோ பேர் உலகத்தில் ஆண்டவரை பற்றி தெரிய முடியாது. அவங்க படிக்கிற ஒரே பைபிள் நீங்களாக தான் இருக்கலாம், அவங்க பார்க்குற ஒரே கிறிஸ்தவன் நீங்களாக தான் இருக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி சாட்சியாக நமக்கு வைத்திருக்கும் போது இந்த மத்தேயு முடித்து ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டல், அவருடைய விடாப்புரையின் கட்டளைன்னு சொல்லலாம், அந்த கட்டளையை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் வண்ணத்தில் ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு கிரேட் கமிஷன் சர்ச், பிரதான கட்டளை சபையாக நாம் எப்படி மாறுவது, சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாக நாம் எப்படி மாறுவது, அதுக்கு ஒரு ஆயத்தமாக சில காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். முதல் படி என்ன, எந்த சுவிசேஷ சபையாக நம்ம மாறணும்னாலும் முதல் படி இந்த உலகத்தை இயேசுவுடைய கண்களின் மூலமாக பார்க்கணும். ரெண்டாவது படி என்ன படிச்சுக்கிட்டோம், இந்த உலகம் வந்து இயேசுவுடைய கிருபையை நம்மில் காணுவதற்கு நம்ம நடந்துக்கணும் இல்லைங்களா. அதை தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அதை அப்படி உலகம் நம்மள இயேசுவுடைய கிருபையை பார்க்கணும்னா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பார்த்தோம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம வெளியில் வரோம், நாடகம் போடுறது இல்லை, உள்ளுக்குள்ள இந்த 8 குணாதிசயங்களையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம படித்த அந்த குணாதிசயங்கள், அதுக்கப்புறம் பிலிப்பியரில் வெளியில் நம்ம எப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தால் வெளியில் வந்து பவுல் சொன்னார், நீங்கள் சுவிசேஷத்திற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை எப்படி வாழ்வது போலே அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னார், ஒரு நெகட்டிவாக ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் எப்படி செய்யணும், முறுமுறுப்பு இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன் அப்படி செய்யணும், ஏன்னா அப்படி செய்யாமல் இருந்தோன்னா நம்முடைய பரிசுத்தமாக்குதலை நம்மளே தடைப்படுத்திக்கிறோம். முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோன்னா தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் நமக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு தடையை நம்மளே செஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இந்த உலகத்துக்கு நாம் சாட்சிகளாக இருப்பதில்லை. இந்த மாறுபாடான புலம்புகிற முறுமுறுக்கிற சந்ததிக்கு மத்தியில் சுடர்களாக, ஜீவ வசனத்தை பிரதிபலிக்கிற சுடர்களாக, வெளிச்சங்களாக நாம் இருக்கணும்னா நாம் செய்கிற எந்த காரியமும் முறுமுறுப்பு இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் செய்யணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார், முறுமுறுக்காதீங்க, வாக்குவாதம். ஆனால் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும், அதை அவர் பாசிட்டிவாக சொல்லலை இல்லைங்களா. அது பாசிட்டிவ் ஆகவே இன்னைக்கு நாம் தொடர்ந்து ரெண்டாவது படியிலேயே இருந்து இயேசுடைய கிருபையை மக்கள் நம்மில் பார்க்கும்படி நாம் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை முறையை வாழணும். லைஃப் ஸ்டைல்னுவாங்க இல்லைங்களா. லைஃப் ஸ்டைல்னா என்ன, ஒரு வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி சுவிசேஷத்துக்கு பாத்திரமா அவர் வந்துருவார், நல்லா ட்ரெஸ் ஆகி ஒழுங்கா ஒன்றும் அமைதலா சர்ச்சுக்கு வந்துருவார். ஆனால் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இஷ்டத்துக்கு வாழ்றது இல்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கையை நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, மண்டே ஆனாலும் சரி, சண்டே ஆனாலும் சரி, நம்ம வாழ்க்கை முறையே சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை முறையா நாம் எப்படி வாழ்வது அப்படின்றத நாம் தொடர்ந்து இந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் படிக்க போறோம். அடுத்த படி போறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள், என்னென்ன என் வாழ்க்கையில் இருக்கிற பகுதிகள் இல்லை நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த உலகம் வந்து என்னில் மூலமாக சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஆண்டவருடைய சுவிசேஷம் பார்ப்பதற்கும் ஒவ்வொரு விசுவாசியும், உண்மையான விசுவாசி தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு தான் பார்ப்பான். ஆனால் நம்ம பராமரிப்பில் நம்ம சமுதாயத்தில் வச்சிருக்கிற நிலைமையில் இப்போ இருக்கிற காலகட்டம் இந்த நூற்றாண்டில் எந்த இடத்துல மிக அதிகமாக உலகம் இருளில் இருக்கோ அந்த இடத்துல மிகவும் அதிகமாக நம்ம பிரகாசிக்க நம்ம முயற்சி செய்யணும். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எந்த விஷயங்களில் இந்த உலகம் நம்ம காலகட்டம் ரொம்ப இருளில் ரொம்ப பயங்கரமாக இருக்கோ அந்த தான் நமக்கு சுவிசேஷ விதத்தில் பிரகாசிக்கிற சந்தர்ப்பம். இப்போ ஒரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி வந்து நாம் எப்படி நாங்கள் எப்படி வித்தியாசம் நூற்றில் ஒரு கம்பெனி இல்லை நாங்கள் அப்படின்னு தங்களை வித்தியாசப்படுத்திக்க காமிப்பாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இன்டர்வியூலையும் கேட்பாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க உன்னை ஏன் எடுக்கணும், நீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் சத்தியத்தை நம்ம மூலமாக நம்ம அறிவிக்கணும்னா நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வித்தியாசமாக இருக்கணும், இந்த உலகம் எந்த விஷயத்தில் ரொம்ப இருளாக இருக்கோ அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பிரகாசிக்கணும், அப்போ தான் அங்கே வித்தியாசமாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனி போய் ஒரு இடத்துல போய் பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அது அந்த கம்பெனி சந்தர்ப்பமாக பார்க்கும். ஓ இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனையை சரி செய்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் நம்முடைய பிஸ்னஸ், அப்படிதான் பெரிய பிஸ்னஸ்ங்கெல்லாம் வளர்றது. அதே மாதிரி ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்முடைய சமுதாயத்தில் பரவணும்னா நம்முடைய சமுதாயம் எந்த விஷயத்தில் ரொம்ப இருளாக இருக்கு அந்த விஷயத்தில் தான் நம்ம வித்தியாசமாக இருந்து காட்டணும். ஓகே, நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா 7 பகுதிகளை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த 7 விஷயங்களில் நம்ம சமுதாயம் ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப இருளில் இருக்கு, ரொம்ப தீவிரமான இருளில் இருக்கு. அப்பனா அந்த விஷயத்துல தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பிரகாசமாக பிரதிபலிக்கணும் இல்லைங்களா, வெளிச்சமாக உதிக்கணும். அதில் 7 விஷயத்தில் 2 முக்கியமானது ரொம்ப முக்கியமானது, அது பொதுவாக எப்போ பார் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது. இன்னும் 5 நம்ம வாழ்க்கையில் பிரத்யேகமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம், 7 விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த 2 பொதுவான முக்கியமான காரியத்தை இந்த வாரம் பார்க்கலாம், இன்னும் 5 காரியங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே பாஸ்டர், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற சமுதாயத்தில் நம்ம மூலமாக சுவிசேஷம் பரவணும்னா என்ன 2 காரியம் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை ஒருவேளை கேட்டேன்னா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களாக நம்ம மூலமாக ஆண்டவர் மக்கள்கிட்ட வரணும், நம்ம வார்த்தையை கேட்டு சபைக்கு வரணும்னா ரெண்டு காரியம் என்ன இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசில் ஏதோ வரலாம். 2 முக்கியமான காரியம் எது? நம்ம யோசிக்கலைன்னா பிரசங்கத்தில் தூங்கிடுவோன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஆரம்பத்தில் உங்களை யோசிக்க வைக்கிறேன். உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, இதுதான் 2 இருந்தால் ஆண்டவருக்குள்ளே வரலாம். நான் நேற்று அனுப்பின போஸ்டரில் ஒரு க்ளூ கொடுத்தேன் உங்களுக்கு, இந்த 2 காரியம் என்ன, ரொம்ப சிம்பிளாக இந்த 2 காரியம் ரொம்ப அவசியம். இது இல்லாமல் யாருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. இது இல்லாமல் இன்னும் சுவிசேஷத்தில் நம்ம எந்த விதமான பணியும் வெற்றிகரமாக செய்ய முடியாது. என்ன 2 காரியம்? முதலாவது அன்பு, 2வது சந்தோஷம். Love and joy, அன்பு சந்தோஷம். ரொம்ப ஏழ்மையா இருக்கலாம், ஆனா இந்த 2 விஷயத்துல தான் நம்ம எல்லாரும் தோல்வி அடையிறோம். பாருங்களேன், முதலாவது சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக என் லைஃப் ஸ்டைல், என் வாழ்க்கை முறை இருக்கணும்னா, நான் என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னா, எல்லா மனிதர்களுக்கும் உண்மையான அன்பு காட்டுகிற விதத்துல நான் இருக்கணும். அன்புனா நம்ம நினைச்சுக்கிற அன்பு இல்லை, நம்ம நினைச்சுக்கிற பரிதாபம் இல்லை, வேதம் சொல்லுகிற தெய்வீகமான அன்பு. அதுனா என்னன்னு கூட நம்ம சில பேருக்கு தெரியறது இல்லை. அது என்னான்னு பார்ப்போம். அன்பு யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்தில் எங்க இருந்து இருக்கு அன்பு? உலகம் இருளா இருக்குதுன்றோம். ரொம்ப தீவிரமான இருள் நம்ம காலகட்டத்தில் என்னங்க, நம்ம சுத்தி பார்த்தோம்னா எங்கேயாவது மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேல அன்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம சமுதாயம் சுயநலம் சுயத்துல முழுகி பெருமையும் ஆங்காரமும் வெறுப்பு நிறைஞ்சிருக்கு. நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, டிவி சேனல்ஸ் ஆன் பண்ணி பாருங்க, அங்க நடக்கிற டிபேட்டை பொறுத்த ஒருத்தர் அடிச்சுக்கல, சில நேரத்தில் அடிச்சுக்கவும் அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கல அவ்வளவுதான். வாயில வர வார்த்தைகளை பாருங்க, அரசியல் சூழ்நிலை எல்லாம் பார்த்தோம்னா விஷம் கக்குற ஒரு 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 வெறுப்பு நிறைஞ்ச சமுதாயத்தில் நம்ம வாழ்றோம். அன்பே இல்லை. ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பழி சொல்றது, குற்றப்படுத்துறது, ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை குற்றப்படுத்துறது, அவங்க இவங்க குற்றப்படுத்துறது. நியூஸை பாருங்க, நான் நெட்ல தான் பார்ப்பேன். ஹெட்லைன்ஸ் ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க இவங்க திட்டினாங்க, இவங்க இதை திட்டினாங்க, இந்த ஸ்டேட் அவங்கள, இந்த எல்லாம் வெறுப்பு கசப்பு சண்டை. எங்கப்பா எங்கப்பா உங்களுக்கு அது இல்லை அனுபவம் இல்லைன்னா, நீங்கள் போகும்போது சர்ச்சிலேருந்து வெளியே வீட்டுக்கு போகும்போது யாராவது கார்லேயோ பைக்லேயோ போகும்போது அவங்களுக்கு நடுவில் சும்மா இப்படி போய் பாருங்கள், சும்மா போய் பாருங்கள், அவங்க வாயிலிருந்து கொலா திறந்து விட்ட மாதிரி விஷ பால் அப்படியே வரும், அப்படியே கொட்டி கொட்டி வரும். அப்போ தெரிஞ்சுக்கிங்க நம்ம சமுதாயம் எவ்வளோ அன்பு நிறைந்திருக்கிறது என்ற ஒரு பயங்கரம் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. பவுல் இது தீத்துவுக்கு எழுதும் போது, தீத்து வந்து கிரீட் என்ற ஒரு தீவில் இருந்தார், அங்கேயும் எப்படி வெறுப்பு கசப்பு நிறைஞ்ச சமுதாயம், அந்த இடத்துல சபை எப்படி வளரும் அவர் பாருங்களேன். சபைக்கு சொல்லுகிற புத்திமதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீத்து 3:1 துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். யாரு இந்த அதிகாரிங்களா, இந்த மோசமான அதிகாரிங்களா, நான் உங்க கேட்கலான்னு வரலாம், ஆனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் சுவிசேஷத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும். என்ன செய்யணும், ஒருவனையும் தூஷியாமல். எவ்வளோ திட்டுறீங்க நீங்கள், அந்த பார்ட்டியை திட்டுறீங்க, அவங்க திட்டுறீங்க, இவங்க ஒருத்தரையும் தூஷிக்கக்கூடாது, தப்பாக ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது. அப்படி இருக்கிறோமா நம்ம, ஒருவனையும் தூஷிக்காமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்தத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. எப்படித்தான் இப்படி இருக்க முடியும், ஒருத்தரையும் திட்டக்கூடாது, தூஷிக்க கூடாது, அவன் நல்லா இருக்க மாட்டான் அது இதுன்னு தூஷிக்க கூடாது, சீக்கிரம் அவன் இதாயிரணும்னு. சண்டை பண்ணாமல் எல்லா மனுஷருக்கும் பொறுமையும் சாந்த குணத்தையும் காண்பிக்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்து. ஏன் இது எப்படித்தான் செய்ய முடியும், எல்லா மனுஷர் மேல அன்பு இருந்தா தான், ஒரு ஆத்மா அன்பு இருந்தா தான் இப்படி இருக்க முடியும். எப்படிங்க பவுல் இப்படி இருக்கிறது, அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்களேன், ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியீனரும் கீழ்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளால் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாயும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இப்படித்தான் நம்ம இருந்தோம். பாருங்களேன் என்ன வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு, துர்குணம் பகைக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை வெறுக்கிறது, சபிக்கிறது, திட்டுறது, இதுதான் உலகம், இதுதான் நாம் வாழ்கிற சமுதாயம். கொஞ்சம் கூட மனசாட்சினே கூட இல்லாம பப்ளிக் சேனல்ஸ்ல ஏன் தலைவர்கள் மேடையில பேசுறாங்க, நேஷனல் மேடையில பேசுறாங்க, மனிதனுடைய மிருகத்தனமான வெறுப்பையும் கோபத்தையும் ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமயம் தூண்டி விடுகிற காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். அதுதான் நமக்கு சந்தர்ப்பம் பாருங்களேன். எங்க பாரு வெறுப்பு நிறைஞ்சிருக்கு, எங்க பாரு மனுஷருங்க மேல கோபம், எங்க தேசத்தினுடைய நியாயத்தையும் சட்ட ஒழுங்க காக்க வேண்டிய பார்லிமெண்ட்ல என்ன பார்க்கிறோம், எங்க பாரு வெறுப்பு திட்டுறது கோபம் கசப்பு, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அநேக பேருடைய வீடுகள் இப்படித்தான் இருக்கு, தேசம் முழுவதமாக ஒரு இருள் இருக்குன்னா நிச்சயமாக வெறுப்பின் இருள் இருக்குன்னு சொல்லலாம், அன்பில்லாத ஒரு இருள் இருக்குன்னு சொல்லலாம். எங்க அன்பு? அன்பே இல்லை, அன்பே இல்லை. பவுல் என்ன சொல்றாரு? உலகம் அப்படித்தான் இருந்துச்சு, அப்படித்தான் இருக்கும், நீங்களும் ஆண்டவர் அறியாததுக்கு முன்னதாக அப்படித்தான் இருந்தீங்க. அதை உணர்ந்து நீங்க பொறுமை உள்ளவர்களா அன்புள்ளவர்களா நடக்கணும். ஏன் ஒரு சமுதாயம் இப்படி ஆகுது? ரோமர் 1 பாருங்களேன், ரோமர் 1:28 வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா. இங்க இருக்கிறீங்களா? கடவுளுடைய அறிவு உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையா? இப்ப சின்ன பிள்ளை இங்க இருக்கிறீங்க, பைபிள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு போருங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு, கடவுளை பத்தி சண்டே சர்ச் எல்லாம் மெசேஜ் எல்லாம் போர்ன்னு உங்களுக்கு இருக்கா? நீங்க என்ன ஆவீங்கன்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனசு இல்லை, வேற எல்லாம் மனசுல இருக்கும். கடவுளை பத்தி படிச்சா போர் அடிக்குது, தூக்கம் வருது. தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுளை பற்றி அறிவு, உயர்வான அறிவு இல்லைன்னா கேவலமான செய்யற ஒரு மூளை ஆண்டவர் கொடுத்துருவார். மூளைய கேடானது தான் செய்யுமா. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பெருமை படிங்க
கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மதியினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகளும் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞரும் துராக்கிரம் பண்ணுகிறவர்களுமாய் அகண்டை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் கொல்லாதவைகளை யோசித்து பிழைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களுமாய் உணர் இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய்.
பாருங்களேன், சுவாப அன்பு இல்லை. ஒரு சமுதாயம் கடவுளுடைய அறிவை ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னா அவங்களுடைய இன்டர்பர்சனல் ஒருத்தர் ஒருத்தருக்கு இருக்கிற உறவு நாசமா போகும். குடும்பத்தில் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, சமுதாயத்தில் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, அரசியல்ல ஒழுங்கா இருக்க. இதுக்கெல்லாம் என்ன இது காரணம்? ஏன்னா கடவுளுடைய அறிவை ஒரு சமுதாயம் ரிஜெக்ட் பண்ணி அந்த அறிவு தேவையில்லைன்னும் போது இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, தலைவர்களே மோசமா நடந்துக்கிறது மாத்திரம் இல்ல, அன்பில்லாத ஒரு சமுதாய கேடுக்கு அந்த சமுதாயம் வந்துடும். என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாரு பாருங்களேன், பொறாமை உள்ளவர்களாக, வண்ணம் இது ஒரு வஞ்சகம் உள்ளவர்களாக, வெறுப்பு உள்ளவர்களாக, நிறைந்தவர்களாக. இதுதான் நம்ம ஆபீஸ், இதுதான் நம்முடைய பார்லிமெண்ட், ராஜ்யசபா, சில பேருடைய வீடும் இதுதான் இல்லைங்களா? கடவுளை பற்றிய அறிவை அவங்க பற்றி இருக்க மனது இல்லாது இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு கடவுளை பற்றிய அறிவு, அந்த டெய்லி வீடு ஜப்பம் நடக்காம அந்த கடவுளுடைய அறிவோடு பயத்தோடு இல்லாமல் இருக்கும்போது இப்படித்தான் வீடாகும், இப்படித்தான் சமுதாயம் ஆகும், இப்படித்தான் நாடாகும். தேவனை பற்றிய அறிவு இல்லாத போகும்போது அங்க ஒழுங்கா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு உறவு இருக்காது, ஒரு பணிவு இருக்காது, ஒரு 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 வினயம்னு வாங்க, ஒரு கலாச்சாரம்னு வாங்க இல்லைங்களா, ஒரு நய நாகரீகம், மனுஷங்கிட்ட பழகிற இதே இருக்காது, வெறுப்போம் கசப்போம் நெரு அப்படித்தான் இருக்கும். இதனோட ஆழத்தை பவுல் இன்னும் கொஞ்சம் விவரிக்கும்படி ரோமர் 3:13 என்ன சொல்றாரு? அவர்களுடைய தொண்டை திறந்த பிரேத குழி. திறந்த பிரேத குழிக்கிட்ட நீங்க போயிருக்கிறீங்களா? ஒரு கல்லரை திறந்துருச்சு டக்குன்னு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அடகம் பண்ணாங்க, டக்குன்னு திறந்துருச்சு, போனா என்ன ஆகும்? அப்ப தாங்க முடியாது, என்ன நான் வரும் அதுல இருந்து ஸ்மெல்லு. இவங்க தொண்டைய திறந்தா தாங்க முடியாது, கெட்டது தான் வருது, தொண்டையில இருந்து வருதான் அப்படி திறந்த பிரேத குழி மாதிரி. தாங்கவே முடியாது, தொண்டை திறந்தாவே நல்ல வார்த்தைகளே இல்லை, பிரேத குழி மாதிரி உள்ளுக்குள்ள என்ன கெட்டு இருக்கு பாரு, இருதயம் எவ்வளவு கெட்டு நாசமா போயிரு, அது வெளியில வருது பிரேத குழி. அவர்களுடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன சொல்றது? அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வெறும் வாய் திறந்தா சபிக்கிறது, கெட்ட வார்த்தைகள், வெறுப்பு, இதுதான் நம்ம சமுதாயத்தை. கரெக்டா நான் சொல்லல, இதுதானே இருக்குது எல்லா இடத்துலயும். இதுதானே இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் வாழ்கிற சமுதாயம் இருள், தீவிரமான இருள் எங்கே இருக்குன்னா அன்பில்லாத ஒரு சமுதாயம். நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது. சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும், அன்புள்ளவர்களாக இந்த சமுதாயத்தில் நடந்துக்கணும். பாருங்களா, இந்த தீவிரமான இருளில் நம்ம பிரகாசிக்கணும். நம்ம வித்தியாசமாக, ஏன் இத்தனை பேர் இப்படி இருக்கும்போது இவன் ஏன் வித்தியாசமாக இருக்கிறான்னு நம்ம பக்கம் வெளிச்சத்தை இழுக்கணும். சுவிசேஷத்தின் வட்டத்துக்குள்ள மக்களை கொண்டு வரணும்னா நம்ம இந்த சமுதாயத்தோடு வித்தியாசமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், தெய்வீக திவ்ய அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் இருக்கணும். ஓகே பாஸ்டர், எப்படிங்க பாஸ்டர் அந்த அன்பை வெளிப்படுத்துவது? நான் அன்பை காமிச்சேன்னா அவங்க வெறுப்பை தானே காட்டுறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், மலை ஏறணும். எந்த மலை? மலை பிரசங்கத்துக்கு ஏறணும். ரொம்ப இறங்கி கீழே வந்துட்டோம் 7 வருஷமா. இப்போ திருப்பியும் அங்கே ஏறினா தான் அந்த தெய்வீக அன்பு நமக்கு வரும். பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த மலை பிரசங்கத்தில், இந்த மாதிரி கெட்டு போகிற உலகத்துக்கு நீங்களே உப்பாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி கெட்டு கெட்டு நாசமா போற உலகத்துக்கு உங்களை நான் இந்த தெய்வீக 8 குணங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி உங்களை நான் உப்பாக வைத்திருக்கேன். உங்க கெட்டு மோசமா போகாதபடிக்கு நீங்க தான் இதை தடை பண்ணணும். நீங்களே உப்பா இருக்கிறீங்க. இந்த இருள் நிறைஞ்ச, வெறுப்பின் இருள் நிறைஞ்ச உலகத்துக்கு நீங்களே வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து எல்லாம் உலக மக்கள் போல இல்லை, நான் உங்களை ரட்சித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து என்னுடைய பிள்ளையாக ஆக்கி உங்களுக்குள்ளே என்னுடைய தெய்வீக கிருபையை வைத்திருக்கிறேன், உங்களை மறுரூபமாக்கக்கூடிய கிருபையை வைத்திருக்கிறேன். என் பரிசுத்தாவி உங்களுக்குள்ள குடியிருக்கும் போது பரிசுத்தாவியினுடைய முதல் கனி என்ன? ஆவியின் கனிகளோ முதல் என்ன? அன்பு. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா அது எப்படி தெரியுங்க? சொல்லிக்கிறதா? பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்க பரிசுத்த முதல்ல அன்பு. ஆவினால் நாம் நிலைத்திருந்தோன்னா நமக்குள்ள அன்பு இருக்கும், இருக்கும். அது அன்பு. அந்த பிரதான கட்டளையில மிகப்பெரிய 2வது கட்டளை என்ன? உன்னை நீ நேசிக்கிற மாதிரி உன் பிறனை நீ நேசிக்கணும். போது அந்த ஆவியானவருடைய அந்த அன்பின் வித்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்குள்ள இருக்க அந்த அன்பின் வித்து பரிசுத்தாவி நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்பின் வேர் எல்லாம் வெட்டி எரிஞ்சு அது முளைக்கத்தான் பார்க்குது. ஆனால் அது வெட்டி அன்பை வச்சிருக்கிற அன்பின் ஒரு வித்தை நாட்டி இருக்கிறார். அந்த அன்பை நம்ம வளர்க்கணும், அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அதனால தான் கிறிஸ்து உலக மனுஷருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் சொன்னால் சிரிச்சுட்டு போவாங்க. நம்மளாவது எல்லாம் சபிச்ச கொடுத்ததுக்கு கொடுக்கணும்பா, நம்மளை 2 வார்த்தை பேசினோன்னா நம்ம 5 வார்த்தை பேசணும்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், 5:43 உன் கடத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாய் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். இதுதான் ஊர்ல கேட்கிறோம். நம்ம ஆளுங்களை நம்ம நேசிக்கணும்பா. அந்த சத்ருவை வெறுக்கணும், அந்த பார்ட்டியில வெறுக்கணும், அவங்கள அந்த கூட்டத்துல வெறுக்கணும், அந்த ஜாதியை வெறுக்கணும். அதான் உலகம் சொல்லி கொடுக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்புள்ள மக்களே, என்னுடைய திவ்ய அன்புள்ள மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜபம் பண்ணுங்கள். இதாங்க உண்மையான அன்பு, தெய்வீக அன்பு. நல்லா இருக்கிறவங்கள ஒன்றே அன்பு செய்யறதில்லை, இதுதான் தெய்வீக அன்பு. இந்த கசப்பின் ஓடுகிற சாக்கடைக்கு நடுவில் இப்படி ஒரு அன்பு ஒருத்தன் வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு சாட்சியாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். முதலாவது என்ன, ஆண்டவரே உங்களுடைய சத்ருக்கள், இவங்கெல்லாம் என்னுடைய அப்படி சத்ருக்கள் ஆண்டவரே நமக்கு விரோதமாக செஞ்சுருக்கிறாங்க, என்ன பண்ணணுன்றார் அவங்கள? சிநேகிங்கள். சரி, நம்மளை சபிக்கிறாங்களே ஆண்டவரே, சாபமா சொல்றாங்களே, எவ்வளவு பயங்கரமா சபிக்கிறாங்க, கோவம் வராத ஆண்டவரே அப்படின்னா என்ன சொல்றாரு, நீங்களும் சபிச்சுட்டு போங்கன்றாரா? அவங்க உள்ளத்துல திறந்த பிரேத குழி இருக்குன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல இருந்து வருகிறதெல்லாம் சாபம் வரும்போது உன் உள்ளத்துல தெய்வீக அன்பின் ஆறு ஓடுதுன்றத நீ எப்படி காட்டுவ? அவங்க உன்னை சபிக்கும் போது நீ அவங்கள ஆசீர்வதியுங்கள். நீ தேவனுடைய பிள்ளை, மறுரூபமான பிள்ளை, உன் இதயத்தில் தேவனுடைய அன்பின் ஆறு ஓடுதுன்னும் போது அந்த சாக்கடையை நிறுத்துகிற ஆறு என்ன? சாபமாக வருது உன் மேலே. நீ அவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பாருங்களேன், ஆசீர்வாதம் சொல்லு. மோசமா சபிச்சு சபிச்சு சரிப்பா உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிட்டோம். அவன் என்ன நினைப்பான், நம்ம சபிக்கும் போது நமக்கு திருப்பி ஏதாவது சபிப்பான்னு நினைப்பான். திடீர்னு ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது முழிப்பான் அவன். என்ன ஆச்சு, இந்த பைத்தியங்கத்தை பிடிச்சிருக்கா இந்த ஆளுக்குன்னு நம்ம திட்டுறோம். திட்டுறது புரியல அவனுக்கு, நல்லா புரியுது. தெரிஞ்சுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ நல்லா இருப்பா. அவன் மனசாட்சி பேச ஆரம்பிக்காது, அவன் யோசிக்க ஆரம்பிக்க மாட்டான். என்ன இது, என்ன ஒரு தெய்வீகம் இது, தெய்வீகம் இது, திவ்யம் இதுன்னு உங்களை ஏன்னா வெறுக்கிறாங்களே. ஆண்டவரே பார்த்தாவே மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்றாங்களே, வெறுப்பு தான் இருக்கு. உங்களை வெறுக்கிறவர்களை என்ன செய்யணும், நன்மை செய்யுங்கள். போட்டிருக்கா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். இல்லை ஆண்டவரே, அவங்க என்னை பகைக்கிறாங்க ஆனால் அவங்க மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை ஆண்டவரே, அவங்க மேலே அன்பு இருக்கு. அன்பு என்ன, உணர்ச்சி. அப்படியே அன்பா பொங்குது உணர்ச்சி. அதெல்லாம் அன்புன்றது உணர்ச்சி இல்லை, அன்பு செயலில் தெரியணும். அன்பு வந்து தான் என்ன செய்யாது செய்யறதுல காட்டணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது நல்லது செய்யுங்க, ஏதாவது நன்மை செய்யுங்க. பாருங்களேன், உங்கள் மேலே உணர்ச்சி இருக்குன்னு இல்லை, நன்மை. ஏன்னா நற்கிரியை, அதான் நற்கிரியை. இப்படியே நம்மளை பகைக்கிறாங்க, இப்படியே நம்மளை சபிக்கிறாங்க, நமக்கு போய் ஒரு நல்லது செய்கிறானே, இது என்னப்பா தெய்வீக நற்கிரியை. இது எல்லாருக்கும் செய்யறது இல்லை நற்கிரியை. நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நற்கிரியை செய்யும் போது அப்பாடியே இது என்ன நற்கிரியை, அந்த நற்கிரியை வந்து அவனை சுவிசேஷ வட்டத்துக்குள்ள கொண்டு வருகிற கொக்கியாக மாறும். நம்ம சொல்ல போன வாட்டி பார்க்கல இல்லைங்களா, அவங்க நற்கிரியைகள்னால நீங்க பிரகாசித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நற்கிரியின் மூலமாக ஆண்டவரை தெரிஞ்சு அவங்க மகிமைப்படுத்துவார்கள். பார்க்கல, அப்ப நிந்திக்கிறாங்களே, என்னை அபியூஸ் பண்றாங்களே, எனக்கு துன்பத்தை படுத்துறாங்களே, என்ன பண்றது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்யணும், ஜபம் பண்ணுங்க. நம்ம பண்றோமா, ஜபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிற இதாங்க அன்புனா, தெய்வீக அன்புனா இதான். சும்மா பரிதாபப்பட்ட அன்பு செய்யறது இல்லை, நம்மளை பிடிச்சவங்கள அன்பு செய்யறது இல்லை, தெய்வீக அன்பு. நமக்குள்ள தேவனுடைய கிருப மறுரூபமாக்கக்கூடிய இயேசுடைய கிருப இருக்குன்னா இப்படித்தான் அன்பை வெளிப்படுத்தும். இது முடியாது, முடியாத ஆண்டவரே. ஆமா, இயற்கை மனிதனுக்கு முடியாது தான், ஆனா நீ ராஜ்யத்தின் புள்ள, என்னுடைய கிருபவுக்குள்ள இருப்பதுனால், இந்த தெய்வீக 8 குணங்கள் உனக்குள்ள இருக்கிறதுனால இதை செய்யக்கூடிய திராணி திறமை உனக்கு இருக்கிறது, உனக்கு இருக்கிறது. அதை உன்னனியே இது செய்ய முடியலன்னு உன்னனியே வஞ்சித்து கொள்ளாத. ஏன் இப்ப 46 வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன. நான் வெறும் சர்ச்சில் இருக்கிறவங்களைத்தான் அன்பு செய்வாங்க பாஸ்டர், நல்லவங்களைத்தான் அன்பு செய்வேன், வேற பிடிக்காத அவங்களெல்லாம் என்ன யூஸ், என்ன யூஸ். ஏன், உலகத்திலேயே மிகப்பெரிய மோசமான பாவிகள் ஆயக்காரர்களும் அப்படி செய்கிறார்களே, மோசமான பாவிகளும் அவங்க கூட்டத்தை அவங்க நேசிக்கிறது இல்லை, திருடன்களும் அவங்க கூட்டத்தை நேசிக்கிறது. அதில் என்ன விசேஷம், எதனால உன்னை ரட்சித்து மீட்டு உனக்கு பரிசுத்தாவியை கொடுத்து தெய்வீக பிள்ளையாக உன்னை மாற்றி என்ன கிரெடிட் உனக்கு, என்ன நன்மை இருக்கும் உனக்கு. உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்த மோசமான பாவிகளும் செய்கிறார்களே. சரி பாஸ்டர், நான் போனேன்னா எனக்கு பிடிச்சவங்களை தான், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் நல்லோ சொல்லுவேன், அவங்களுக்கு தான் நான் சிரிப்பேன், அவங்கள தான் ஹலோ குட் பாய் ஹாய் பாய் சொல்லுவேன், மற்றவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், வாழ்த்தவே மாட்டேன். சர்ச்சில் இருக்கிறவங்கள தான் வாழ்த்துவேன், அவங்களுக்கு தான் ஸ்மைல் பண்ணுவேன். 47 வசனம், உங்களை உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன. ஆயக்கார்களும் அப்படி செய்கிறார்களே, தெரிஞ்சவங்களுக்கு கொண்டுத்தான் நான் சில பேர் இருப்பாங்க, காஸ்பில் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லுவேன்னுவாங்க, அப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா. ஏன், அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு போய் ஏன் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒண்டி தான் சொல்கிறதுல என்ன பெரிய விஷயம். ஏன்னா அவங்க உன்னை அடிக்க மாட்டாங்க, ஏன்னா உன்னை திட்ட மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க, ஏன்னா நல்லா சொல்கிறாருன்னு பேர் வாங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் என்ன விசேஷம் இருக்குது, அவங்கள ஒண்டி வாழ்த்துறதுல என்ன. உனக்குள்ள தெய்வீக குணம் அற்புதமான வேலை நடந்திருக்குன்றது எப்போ மூலமாக காட்டுற. பாருங்களேன், ஏன் நம்ம இப்படி செய்யணும், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நீ ஏன் இப்படி நேசிக்கணும், ஏன்னா இதன் மூலமா மட்டும்தான் நீ பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய உண்மையான புள்ளன்னு காட்டு. இதுதான் ஆதாரம். கடவுளுடைய உண்மையான புள்ள, மறுஜென்மமான புள்ள, என்னுடைய அடையாளங்கள் இதுதான். இப்படித்தான் அவன் நடந்துக்குவான். இப்படித்தான் அவன் சபிக்கிறவங்களை நேசிப்பான், சபி துன்பப்படுத்துகிறவங்களுக்கு ஜெபிப்பான். அதன் மூலமாக தான் அவன் காட்டுவான். இதுதான் குடும்பத்தினுடைய ஒருமை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய அந்த அடையாளம் இவனுக்கு தெரியும். கடவுள் அப்படித்தான், அப்படிப்பட்டவர் தான். இந்த ஆள் இப்படி நடக்கிறானே, இவன் ஏன் இப்படி இருக்கிறான்றது தான் இவனுக்குள்ள ஒரு பரலோக ஒளி இருக்கிறேன்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிற வெளிச்சம் இதுதான். இந்த வெறுப்பு நிறைஞ்ச சமுதாயத்தில் நம்ம அப்படித்தான் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்களேன். ஆகவே நம்மளுடைய சுவிசேஷத்தை ஊர்ஜிதப்படுத்தணும். அப்படின்னா முதலாவது அன்புள்ள மக்களாக எல்லா மனிதர்கள் மேலேயும், நம்மளுக்கு பிடிச்சவங்க மாத்திரம் இல்லை, எல்லா மனிதர்கள் மேலேயும் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அந்த அன்புக்கு ஒரு ஒரு பெரிய உறவுக்கு ஒரு பெரிய ரூல் ஆண்டவர் மத்தேயு 7:12 சொல்றார் படிங்களா.
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும்
பாருங்களேன். சில பேருக்கு உறவுகளே சரி இருக்கிறது இல்லை, யாருக்கிட்டையும் சரியா உறவுலயே பழக முடியறது இல்லை. ஏன்? எப்ப பாரு சண்டை, ரிலேஷன்ஷிப்ஸே சரியில்லை. குடும்பத்திலயும் உறவு மெயின்டைன் பண்றதுக்காகிறது இல்லை. ஏன்? ரெண்டு இந்த அன்பு இல்லை தான் காரணம். பாருங்களேன், அவர் ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய ரூலை கொடுக்கிறாரு குடும்பத்திலயும் சமுதாயத்திலயும். எப்படி நீங்க உங்களுக்கு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. இதை விட பெரிய இதுதான் உலகத்திலே கோல்டன் ரூல்னுவாங்க எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும். நீங்க மக்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதனோட பிரதிபலன்னு நீங்க பார்ப்பீங்க. நீங்க மக்கள் உங்ககிட்ட எப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி அவங்க கிட்ட நடக்காதீங்க. உங்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அதான் ரூல் எல்லா உறவுகளுக்கும், நல் உறவுகளுக்கும் எல்லா ரூல் ஆண்டவர் இதைத்தான் சொல்லியிருக்கு. இதுவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். உங்களால் பார்க்க முடியுதா நம்முடைய சமுதாயம் வெறுப்பின் இருள நிறைந்திருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம வித்தியாசமானவர்கள்னு காட்டுற ஒரே வழி என்ன? இந்த தெய்வீகமான இயேசுடைய அன்பின் வெளிப்படுத்தின் மூலமாக தான், இதன் மூலமாக தான் மக்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும். பிரதானமாக பாருங்களேன், அன்பு சுவிசேஷ பணியில் ரொம்ப பிரதானங்க, ரொம்ப பிரதானம். அதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சாலும் யூஸ்லெஸ். யோசிச்சு பாருங்க பவுல், ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நம்ம நல்லா பிரசங்கம் பண்றாங்களே வரமாட்டாங்களா, அற்புதமாக தெளிவாக பிரசங்கம் பண்றாமே அது வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா பவுல் எப்படி திட்டுறாரு பாருங்க. 1 Corinthians 13:1 அன்பினுடைய பிரதான தன்மையை உணராத சபை ஒருபோதும் சுவிசேஷ பணியில வெற்றி அடைய முடியாது. பாருங்க 13:1 நான் மனுஷர் பாஷையிலையும் தூதர் பாஷையிலையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். மனுஷ தேவ தூத பாஷையிலையும் தெளிவாக உரைநடையோடு நான் பிரசங்கம் பண்ணலாம். அருமையா இருந்துச்சுங்க பாஸ்டர் பிரசங்கம். ஆனா அது அன்பின் உள்ளத்திலிருந்து வரலன்னா, அன்பை நான் மெயின்டைன் பிரதானமா அன்பின் மூலமா நான் பேசலன்னா, ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு பெரிய கரண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டில் பிராஸ் தட்டை எடுத்துக்கிட்டு டமால் டமால் நடித்தா எப்படி இருக்கும்? காதுக்கு ஓசையாவாக இருக்கும், நிறுத்து இரிட்டேட்டிங்காக இருக்காது, சத்தம் இடுகிற வெங்கலம் போலவும் இரிட்டேட்டிங் சவுண்ட். அது ஒன்றும் இல்லை, வெறும் சத்தம் தான் அது. பாருங்களேன், ப்ரீச்சிங் யூஸ்லெஸ்ன்றாரு. ஆனால் பாஸ்டர் நம்ம ரிஃபார்ம்டு தியாலஜி ஆச்சே, எவ்வளோ சத்தியங்கள் நமக்கு தெரியுமே, 1689 தெரியும், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அதெல்லாம் நமக்கு தெரியும், டோட்டல் டிப்ராவிட்டி மனிதனுடைய சீர்கேடு எல்லாம் நமக்கு தெரியுமே, அது பத்தாதா? 2 வசனத்தில் பாருங்களேன், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றே இல்லை. நம்முடைய ப்ரீச்சிங் யூஸ்லெஸ், நம்மளுடைய தியாலஜி எவ்வளோ சத்தியங்கள் தெரிஞ்சாலும் யூஸ்லெஸ், அன்பு நமக்கு இல்லாவிட்டால், இந்த அன்பு தெய்வீக அன்பு இல்லாவிட்டால். ஓகே பாஸ்டர், நான் ரொம்ப சுயநலமே இல்லாமல் தியாகம் செய்கிறேன், ஏழைகளுக்காக அன்னதானம் பண்ணுறேன், என் சம்பளத்தை எல்லாம் கொடுக்குறேன், என் பணத்தை எல்லாம் கொடுக்குறேன், என் வீட்டையெல்லாம் விற்று கொடுக்குறேன், பெரிய தியாகங்களை செய்கிறேன். அப்போ ஓகேவா? மூணாவது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எல்லாத்தையும் அன்னதானம் போட்டுட்டேன், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அவ்வளோ தியாகம், சட்டு சரீரத்தையே ஆர்கன்லாம் விட்டு கொடுத்துட்றேன், அன்பு எனக்கு இராவிட்டால் அதெல்லாம் இல்லாமல் அன்பு இல்லாமல் அதெல்லாம் செய்ய முடியும். பார்த்துக்கங்களேன், அன்பு இந்த தெய்வீக அன்பு இல்லாமல் கூட அதெல்லாம் செய்ய முடியும். அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரையும் சுட்டு போட்டார் போலுங்க போல், உன் ப்ரீச்சிங் யூஸ்லெஸ்ஸு, உன்னுடைய சத்தியம் தியாலஜி யூஸ்லெஸ், உன்னுடைய தியாகங்க தர்ம காரியங்கள்லாம் யூஸ்லெஸ், இந்த அன்பு இல்லைன்னா அழகாக ஒரு பூல அழகா சில பெடல்ஸ் இருக்கிற மாதிரி 15 குணங்கள், 15 பெடல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த அன்பு. முக்கியமா ரெண்டு பிரதானமா பாருங்கள், அன்புனா என்னங்க, இவர் என்ன அன்பு பேசுறாரு, அன்பு 4வது வசனத்துல நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அன்பு இல்லை, நம்மளாம் என்னென்னவோ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அன்புன்னு, தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு தான் அது. முதல்ல எப்படி வெளிப்படும், அது இருந்தால் நீடிய சாந்தம் இருக்கும். நீடிய சாந்தம்னா என்ன, இந்த தெய்வீக அன்பு இருக்கிற மனுஷனுக்கு ரொம்ப நீடிய விதத்தில் அவன் தாங்குவான், தன்னை கோவப்படுத்துகிற கோ, இது வந்து வலியை தாங்கிறது இல்லை, கஷ்டங்களை தாங்கிறது இல்லை, தன்னை கோவப்படுத்துகிற, தன்னை இரிட்டேட் பண்ணுகிற, தன்னை கோவப்படுத்துகிற மக்கள் கிட்ட அவன் நடக்கிற விதத்துல அவனை அன்பை பார்க்க முடியும். அங்கதான் பார்க்க முடியும் தெய்வீக அன்பு. அவனை கோவப்படுத்தணும், இரிட்டேட் பண்ணணும், கஷ்டப்படுத்தணும்னு பார்க்கறாங்க, பொறுமை இழக்கணும்னு பார்க்க வைக்கிற மக்களுக்கு மத்தியில அவன் நீடிய பொறுமையா இருப்பான். உங்களை எத்தனை பேருக்கு இருக்கு லாங் டெம்பர்ட், இது நமக்கு இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டெம்பர்ட், டக்குன்னு ஃபியூஸ் போயிடும், கொஞ்சம் ஓவர்லோட் ஆனா போதும், வாயை திறந்தா ஆஹா ராகம், ராக தாளத்தெல்லாம் நம்ம கேட்கலாம் தனியே. இது வந்து நம்மளை, நமக்கு தீங்கு செய்கிற மக்கள், நம்மளை இரிட்டேட் பண்ற, நம்ம பொறுமையை சோதிக்கிற மக்கள்கிட்ட மேக்சிமம் பொறுமையா இருக்கிறது, அதாங்க அன்பு, அதாங்க தெய்வீக அன்பு. இவ்வளோ செய்கிறாங்களே, இவ்வளோ கெட்டது எனக்கு செய்கிறாங்களே, இவ்வளோ தீங்கு செய்கிறாங்களேன்னு, ஆனாலும் நான் பொறுமையாக தாங்கி தாங்கி, லாங் சஃபரிங், தமிழில் அந்த வார்த்தை என்னன்னு தெரியல, ரொம்ப நீடிய சாந்தமாக இருக்கிறது, தாங்கிறது. உடனே பொறுமையை இழந்து ஈஸி பழி வாங்கிறது என்ன, ஒரு நாய் குலைச்சா இன்னொரு நாய் குலைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, டக்குன்னு குலைச்சிரும் இல்லைங்களா. அதே மாதிரி அவங்க திட்டினாங்கன்னா நானும் திட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நானும் திட்டுறதுக்கு குலைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் அவங்க குலைச்சாலும் நான் பொறுமையாக அதை தான் வலிக்கிறது தான், நமக்கெல்லாம் சொர்ணம் இல்லைன்னு இல்லை, உணர்ச்சி இல்லை, ஆனாலும் பொறுமையாக நம்மளை வைக்கிது பாருங்க, தாங்க வைக்கிறது, அதான் தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு மட்டும்தான் அதை செய்ய முடியும், அது இருக்கிறவங்க மட்டும்தான் பொறுமையாக இருக்க முடியும், பொறுமையாக உடனே பழி வாங்காமல் உடனே திட்டி எகிராமல் பாருங்களேன். ஒரு சின்ன இரிட்டேஷன் போதும், வாயிலிருந்து ஒரே பயங்கரமாக வரும். பாருங்களேன், அன்பு நீடிய சாந்தம். ரெண்டாவது அன்பு என்ன, தயவு, கைண்ட், தயவு. இது ஒரு படி மேலே, பொறுமையாக தாங்கிறது அதுக்கு சேர்க்கிறார். இது முதல்ல பொறுமையாக இருந்து அதோடு என்ன சேர்க்கறது, நான் உன் மேலே எரிஞ்சு உன்னை குத்தணும், மூக்கில் ரத்தம் வர மாதிரி உன் மேலே குத்துறது இல்லைப்பா, உங்ககிட்ட பொறுமையாக இருக்கிறேன். பொறுமையா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பொறுமையோடு உனக்கு தயவு காட்ட பார்க்க, உனக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா, ஏன்னா இவ்வளோ பொறுமையை சோதிக்கிற, ஆனாலும் நான் உனக்கு தயவு காட்ட பார்க்க, உனக்கு ஏதாவது நல்லது செய்யலான்னு பார்க்குறேன். பா, புரட்சிகரமான அன்பு இல்லை இது, இது ஒரு இடத்துல காமிச்சோன்னா போதும், ஐயோ அப்பாடி என்ன இது, எங்கே பார்க்க முடியும் இதெல்லாம் பாருங்களேன். இதாங்க ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு, புரட்சிகரமாக உலகத்தையே மாற்றக்கூடிய அன்பு. இந்த தயவு எத்தனை விதத்தில் உலகத்தில் நம்ம பாதிக்கலாம், சுவிசேஷத்துக்கு இது தானே மக்கள் பார்க்குற, இதை பார்க்குற இந்த பார்க்கவே முடியாது இப்போல்லாம். தயவு எங்கே பார்க்குறோம், தயவு உட்கார இடத்துல உட்காரவங்க மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, இடிச்சுக்கிட்டு டிராபிக்ல ஓடணும், மற்றவனுக்கு ஓட இடம் கொடுக்கறதுல ஆம்புலன்ஸ் வந்தாலும் ஒரு தயவு கிடையாது. ஆம்புலன்ஸ் செத்தாலும் சாகட்டோன்னு போற ஒரு சமுதாயத்துல ஒரு தயவு பார்த்தாங்கன்னா அது என்ன ரொம்ப நல்ல ஆளியா, இவரு நல்ல வித்தியாசமா இருக்கிறாரு, ஏன் இவர் வித்தியாசமா இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தயவு காட்ட முடியுங்க. இது லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை நம்ம எப்படி இருக்கணும், அன்பு இருந்தா தான் அப்படி இருக்க முடியும். சின்ன ஒரு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கதவு திறந்து விடுறது, லிஃப்ட்ல அவங்களுக்காக வெயிட் பண்றது இல்லைங்களா, ஒரு டிராபிக்ல இடம், சின்ன சின்ன விஷயங்கள்ல தயவு. நம்மளுக்கு பொறுமை, இன்னும் நம்மளை பொறுமையை சோதிக்கிறவர்களுக்கு நம்ம தயவு காமிச்சோம்னா மனுஷன் உருகுவான். என்ன இவ அவனை தூங்க விடாது அந்த தயவு. யோசிச்சு பாருங்களேன், தயவு. பவுல் அருமையாக, பவுல் வந்து நல்ல இடத்துல நல்ல அன்பா இருக்கிற குடும்பத்துல அன்பு காட்ட சொல்ல கடிச்சிட்டு அடிச்சுக்கிறாங்க அந்த கொரிந்தியர் சபையில. அந்த இடத்துல இந்த அன்பு வெளிப்படுத்தினா என்ன மலரும் பாருங்க. அதே தான் நம்ம சமுதாயமும், கொரிந்தியர் சபையை விட மோசமா அடிச்சுக்கிறாங்க கடிச்சுக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல. இந்த இடத்துல அன்பின் பிரதானத்தை வெளிப்படுத்தும் போதுதான், அன்பின் மக்களாக நாம் வாழும் போதுதான் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நாம் நடக்க முடியும். ஓகே, முதல் குணம் அது. அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு ஏழு குணங்களை, ஏழு அன்பு என்ன செய்யாதுன்னு சொல்றாரு பாருங்களேன். தொடர்ந்து படிங்களா,
அன்பு
புகழாது, பெருசா தங்களையே பேசிக்கிறது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம் ரூடா நடக்காது, ரூடா மிருகம் மாதிரி நடக்காது. அன்பு தற்பொழிவை நாடாது, தற்பொழிவுனா அப்படியே தங்களையே ஊதிக்கிறது, நான் எவ்வளோ பெரியவன், இங்கெல்லாம் அந்த என்ன பெருசாக நினச்சிக்கிட்டு மக்களெல்லாம் சின்னதாக நினச்சிக்கிறது, நீங்களாம் யார், நீங்களாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்றீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், எங்கேயோ பிறந்திருக்க வேண்டிய வந்து விண்ட் பேக்னு பிரகாட்டுன்னுவாங்க. அகங்காரம் அன்பு அப்படியே பலூன் மாதிரி ஊதி போச்சு, எப்போ உடையும் தெரில அந்த பலூன், அப்படியே ஊதுருது, வெறும் வெறும் காற்று தான் உள்ள, ஒன்றும் இல்லை விஷயம். பிரகாட் அன்பு இல்லாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க உலகத்தில் தானே, மேல இருந்து கீழே வரைக்கும் வெறும் பிரகாட் தான், தற்பொழிவு வெறும் புகழ்ந்துக்கிறது தான், ஒண்ணுமே இல்லை பார்த்தா. அன்பு இல்லாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க, சினம் அடையாதவர், ப்ரொவோக் ஈஸிலி ப்ரொவோக், எரிஞ்செரிஞ்சு சீக்கிரம் உளுருது, தீங்கு நினையாது. ஓகே, முதலாவது உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த அன்பில்லாத இருளின் உலகத்துல வெறுப்பு நிறைஞ்ச சாக்கடையில சுவிசேஷத்துக்காக நாம் பிரகாசிக்கணும்னா, சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை முறையை நாம் வாழணும்னா, தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கணும். ரெண்டாவதாக இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழணும்னா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் பிரதானமாக. அதனால நான் எப்போவும் நம்ம சிரித்து, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஜோக்கராக இருப்பாங்க, இப்போ பார் சிரிச்சுக்கிட்டு ஹல்லேலூயா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நான் சொல்லலை, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்க சொல்லலை. மக்கள் நம்மளை பற்றி நினைக்கும் போது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நினச்சி யாராவது நினைக்கும் போது அவங்க மைண்டில் என்ன ரிஜிஸ்டர் ஆகணும் தெரியுமா, அவர் ரொம்ப அன்பானவருங்க, ரெண்டாவது எப்பப்பார் சந்தோஷமாக இருப்பார், எப்பப்பார், அதுதான் அவங்க மைண்டில் நம்மளை ப சுடுமூஞ்சா, எப்பப்பார் சுடுமூஞ்சா இருந்துக்கிட்டு இருந்தால் அது ராங். உங்களுக்கு புரியுதா, அவங்கக்கிட்ட யாரும் காஸ்பல் ஏன்னு தெரியுமா கேட்கறது இல்லை, இந்த ரெண்டு காரணங்கள் தான். இந்த அன்பை வெளிப்படுத்துறதுல எப்போ பறிச்சிடு மூஞ்சு நம்மக்கிட்ட கேட்பாங்களா, சந்தோஷத்தை நம்ம வெளியில் ஆஃபீஸ்க்கு போகும்போது, காய்கறியை வாங்க போகும்போது, மக்களோடு பேசும்போது நம்ம முகத்தில் என்ன பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும். அந்த சந்தோஷத்தின் வழியாகத்தான், சாதனத்தின் மூலமாகத்தான் சுவிசேஷத்தை, சந்தோஷத்தின் சுவிசேஷத்தை, சுவிசேஷம்னாவே சந்தோஷம் நியூஸ் இல்லையா, ஒரு மகிழ்ச்சியை நம்மளுக்குள்ள மக்கள் பார்க்கணும். எப்படி நம்ம சமுதாயத்தில் அன்பே இல்லையோ, நம்ம சமுதாயத்தில் சந்தோஷமே இல்லை உங்களால் பார்க்க முடியுதா, எங்கள் மக்களை பாருங்க, பார்க்லேயும் வீட்லேயும் கடையிலையும் ஆஃபீஸ்லேயும் பாருங்க, எல்லாம் சோர்ந்த மூஞ்சிங்க, சிடு மூஞ்சிங்க. கடையிலையும் சரி, எங்கன்னா சிரிப்போடு வரவேற்கிறாங்களா, பேங்க்கு போனாலும் சரி, எல்லாம் எரிஞ்செரிஞ்சு அங்கே போ, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, எல்லாம் சிடு மூஞ்சிங்க, கோபம் அடே அடே டப்பா மூஞ்சிங்கன்னுவாங்க இல்லைங்களா, இழுத்த மூஞ்சிங்க, ஒரு டைட்டா ஒரு சந்தோஷம் மூஞ்சிங்களே நம்ம பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது இந்த காலத்தில். எல்லாம் பார்க்கல, சோர்வு, வேதனை, கஷ்டம், டென்ஷன் மூஞ்சுங்க, சோகம் மூஞ்சுங்க, ஒரு கண்ணில் ஒரு ஒரு மினுமினுக்கு இல்லை, ஒரு ஒரு பிரகாசம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சோக சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஐசாயா 3:9 அவர் சொல்கிறாரு, அவர்கள் முக பார்வை அவர்களை வெளிப்படுத்துகிறது. என்ன தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க மூஞ்ச பார்த்தா தெரியுது அவங்க வாழ்க்கை. முக பார்வை அவங்களை வெளிப்படுத்துகிறது, விரோதமாய் சாட்சி இடுகிறது. அவங்க முக பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சி இருக்கிறது. அவர்கள் தங்கள் பாவத்தை மறைத்தாலும் சோதோம் ஊரை போல் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமை வருவித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மூஞ்ச பார்த்தா தெரியுது அவங்க வாழ்க்கை. பாருங்களேன், அவங்க மூஞ்சி தான் அவங்க வாழ்க்கையின் கனி. ஏன் பிசாசின் பொய்யை நம்பிக்கிட்டு நம்ம சமுதாயத்தில் உனக்கு சந்தோஷம் எதில் கிடைக்கும் தெரியுமா? பணத்தை தேடு, உலக பொருள்களை தேடு, உலக சொத்துக்களை தேடு, உலக ஃபேஷன், உலக அந்தஸ்து, அதையே தேடு தேடு தேடு. கடவுள்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை தேடு, என்னுடைய சமூகத்திலேயே பரிபூர்ண சந்தோஷம் உனக்கு கிடைக்க முடியும், பரிபூர்ண ஆனந்தம் உனக்கு கிடைக்க முடியும், டென்ஷன் அதெல்லாம் போய் நிம்மதி ஆனந்தம் சமாதானம் என்கிட்ட அதெல்லாம் தள்ளி, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஆனால் உலகத்தை தேடு, அதை தேடுன்னு பொய் பொய்யா பிசாசு பொய்யை கேட்டுக்கிட்டு உலகத்தை நாடி போகிற மக்கள் உமுஞ்சப்பாருன்றார் ஆண்டவர். அப்படித்தான் திட்டுறார், இதெல்லாம் தேடி போனியே உமுஞ்சப்பாரு எப்படி இருக்குது, டென்ஷனு, சோகம், வேதனை, கஷ்டம். உன் முகம் உன்னை வெளிப்படுத்துதே, சந்தோஷமாக இருக்கிற முகம் என்ன, சிரிச்சுக்கலாம் வெளியில் பிளாஸ்டிக்காக முகமுடி போட்டுக்கிட்டானா, நிம்மதியே இல்லையே, மனசில் சந்தோஷம் உனக்கு இல்லையே, இதெல்லாம் தேடி என்ன ஆச்சு, என்ன கிடச்சிச்சு உனக்கு, தேடி என்ன ஆச்சு. சோதோம் போல, ஏன்னா ஆபாச காட்சிகள் சோதோம் கட்டுப்படுத்தாத இச்சைகள்னால சந்தோஷம் வரும், திருமணம்ன்ற இதெல்லாம் மீறினா சந்தோஷம் வரும்னு போய் தேடி போனாங்க சோதோம் மாதிரி. அவங்க முகத்தை பார், கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷம் இல்லாத சமுதாயம் சமுதாயம் பாருங்களா. இப்படி ஒரு சமுதாயத்தில் சந்தோஷம் இல்லாத முகங்களுக்கு மத்தியில் நமக்கு பெரிய சந்தர்ப்பம் என்ன, சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழணும்னா நம்ம எப்படி வாழணும்? ரோமர் 14:17 பவுல் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நமக்கு இதில் தான் சந்தோஷம். இன்னைக்கு வீட்டில் பிரியாணி இருந்தால் வீட்டில் முகத்தில் சந்தோஷமோ சந்தோஷம், ஏன் வீட்டில் நல்ல சமையல், வீட்டில் சமையல் இல்லைன்னா சோகம் மூஞ்சி, வெறும் சாம்பார் அதுவா, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலா நம்ம வாழ்றது யோசிச்சு. அதான் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் சாந்தமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷத்தை தேடுங்கயா, பிரியாணினாலேயோ சமையல்னாலேயோ புசிப்பு குடிப்புனாலேயோ அது இன்னைக்கு இருக்கும் போயிடும், அது வரவால இருக்கலாம் போகலாம், ஆனால் பரிசுத்தாவினால் வருகிற சந்தோஷம் அது என்றென்றும் இருக்குமே, அது எப்பவும் இருக்குமே, அதை தேடுங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்தாவின் முதல் கனி என்ன? அன்பு. ரெண்டாவது கனி என்ன? சந்தோஷம். ஆர்டர்ல 1-2. நீ பரிசுத்தாவில நிலைத்து பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் இருந்தீன்னா உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதை தேடுறதில்ல நம்ம, புசிப்பும் குடிப்பும் நினைச்சுக்கிறோம். தேவனுடைய இன்னைக்கு நல்லா சாப்பாடு இருந்துச்சா, ஆண்டவர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், இதுதான் நல்ல ஆசீர்வாதம், நல்ல அப்பம் காய்வதில்லை, எண்ணெய் வற்றி போவதில்லைன்றதே பேசிட்டு, அது இல்லை தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த வசனம் பாருங்களேன், ரோமர் 14:17, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். 18வது வசனத்துல என்ன சொல்றாரு, இவைகளில் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷருக்கு அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். என்ன அதிசயம், இப்படி சந்தோஷமா இருக்கிறவன் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது இல்ல, மனுஷன் பார்த்தாலும் ஏதோ இருக்கியா அவங்க விஷயத்துல, அவன் கடவுளுடைய மனுஷன் தாயா, என்ன சந்தோஷமா இருக்கிறான் பாரு, ஒன்னும் இல்லை, நம்ம எவ்வளவு இருக்குது ஒண்ணுமே துக்கத்துல இருக்கிறோம், அவனுக்கு ஒன்னும் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். பாவிகளும் கவரத்தக்க விதத்தில் இருக்கிறதா பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். பாவிகளே அதை பார்த்து இவங்களுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குப்பா, ஏதோ தெய்வீகமான சந்தோஷம் இவங்களுக்குள்ள இருக்குன்னு, தே ஆர் அக்னாலேஜ்டு பை மென், பாருங்களேன், மனிதர்களும் பார்த்து கவரத்தக்க ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விட்டு போகும்போது நமக்கு பல சொத்துக்களை வச்சுட்டு போனார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், கவலைப்படாதீங்கன்னார். அவர் வச்சு போன இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம், அவருடைய சந்தோஷத்தையே நமக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் நமக்கு அது தேவையில்லை, நமக்கு புசிப்போம் குடிப்போம் இருந்தா போதும்னு இருக்கும். பாருங்களேன், யோவான் 15:14, என்னுடைய சந்தோஷம் உங்களின் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசு சந்தோஷமா இருந்தவர் தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் தப்பா சொல்லி இயேசு சிரிக்கவே இல்லைன்னு பாருங்க, அவர் துக்கத்தின் மகன்னு, அது தப்பு. இயேசு இரும்பவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது, அதனால அவர் இரும்பவே இல்லையா? முட்டாள்தனம், அது ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. இயேசு மகா சந்தோஷமா இருந்தவர். இந்த சீஷர்களுக்கு இது சொன்ன உடனே அவங்க நிறைய டைம் அவர் கேட்டிருப்பாங்க, எப்படி ஆண்டவரே இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ கசப்பு, தலைவர்கள் உங்களை விரட்டுறாங்க, உயிர் எப்பவும் போகிற நிலைமையில் நீங்கள் இருந்த ஆபத்தில் உங்கள் சொந்தக்காரங்களே உங்களை பைத்தியோன்றாங்க, இவ்வளோ இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த தெய்வீக சந்தோஷமும் புன்னகை எப்படி ஆண்டவரே? எந்த வெளியில் இருக்கிற சூழ்நிலையும் உங்களுடைய சந்தோஷத்தை திருட முடியலையே, எப்படி ஆண்டவரே உங்களால் அப்படி இருக்க முடியுது? அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்ற, அதை உங்களுக்கு நான் பரிசாக விட்டு போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வெளிப்பிரகாரமான காரியமும் உங்கள் சந்தோஷத்தை எடுக்க முடியாது. பாருங்களேன், 16:20 ரெண்டாவது பாகத்தில் அது சொல்றார், நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 23 அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கப்பட்டிருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அவர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒருவனும் எந்த சக்தியும் பூமியிலையும் வானத்திலையும் பிசாசம் யாருமே உங்க சந்தோஷத்தை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன்றாரு. இப்படி ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் சிடுமுஞ்சுகளா இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க, உங்களையே நீங்க கேட்டு பார்த்துக்கணும். காஸ்பலை சொல்கிறேன்னு போயிட்டு நம்ம சில பேர்கிட்ட, ஐயா வாங்க உங்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லுகிறேன், அவர் உங்களுக்காக பாவங்கள் எல்லாம் மறித்தார், அவரை ஏற்றுக்கிறீங்களா? அவருக்கு மன்னிச்சு அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கிடைக்கும். அவர் என்ன சொல்லுவார் நம்மளை பார்த்து? அப்பா எனக்கே ரொம்ப துக்கம் இருக்குது, உன் இயேசு எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கன்னு போயிடுவான். இந்த துக்கத்தில் சொல்லும் போது இது நம்மளை பற்றி கேட்பாங்களா? அப்படி துக்கத்தோடு சிடுமூஞ்சோடு சொல்கிற மக்களுக்கு இப்படி தான் நம்ம இருக்கிறோம், இவர்கிட்ட போய் என்ன கேட்கறதுன்னு நம்ம போயிடுவாங்க நம்மளை விட்டு. யோசிச்சு பாருங்க, இயேசு பிரதான ஜபத்தில் அவர் இப்போ என்ன ஜபம் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த நிமிஷம் உங்களுக்காக என்ன ஜபம் பண்ணுறாரு தெரியுமா? அவருக்கு என்ன வருத்தம்? இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வச்சு போயிருக்கிறேன், என் புள்ள சந்தோஷமாகவே இல்லையே, சுடுமூஞ்சாவே இருக்குது, இந்த உலகத்தை தேடிக்கிட்டு, உலக காரியங்களை தேடிக்கிட்டு, புசிப்பும் குடிப்புல நினச்சிக்கிட்டு எதுவுமே தன்னை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறனே, அதை விட்டுட்டு போய் இதெல்லாம் தேடி போய் முகத்தை எப்படி வச்சிருக்கு பாருன்னு வருத்தப்பட்டு பாருங்களேன். அவர் பிரதான ஜபத்தில் 17:13 அவர் சொல்கிறாரு, அப்பொழுது நான் உம்மிடத்தில் இருக்கிறேன், இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர் போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இவைகளை இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். ஏன் அப்பா பிதாவே, என் சந்தோஷத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துல வளர்ந்து நிறைவா அடையணும், அதுதான் என் ஆசை, அதுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். இப்பவும் அதாங்க அவருடைய ஆசை, நாம் சந்தோஷமாக இருக்கணும்ன்றது தான் அவருடைய ஆசை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உடைய மாபெரும் ஆசை. ஏன் நமக்கு என்ன, நம்ம எப்போ பாரு நம்மளையே பார்த்துக்கிட்டு ஆவியில் எளிமை தான், நமக்கு ரொம்ப வருத்தம் தான், நம்ம வறுமை தான், அதை பார்த்து நமக்கு துயரப்படுகிறவர்கள் தான். அந்த வறுமையும் துயரமும் நம்மளை என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளை பார்க்கறத விட்டுட்டு இயேசுவில் நாம் என்னன்னு இப்போ விசுவாசம்னா என்ன, நம்மளை பார்க்கறத விட்டுட்டு இயேசுல நான் யாரு, இயேசுல எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்து வாழுகிறவன் தான். அது மாறாதே, நான் மாறலாம், என் சூழ்நிலை உணர்ச்சிகள் மாறலாம், இயேசுக்குள்ள நான் யாரு, இயேசுக்குள்ள எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் என்னன்றதுல நம்ம மனசை வச்சிருந்தோம்னா நம்மளை விட்டு எடுபடாத சந்தோஷம் நமக்குள்ள எப்பவும் இருக்கோங்க. நம்முடைய பிரச்சனை என்ன, காலைல எந்திரிச்ச உடனே நம்மளைத்தான் பார்க்கறது, ஐயோ சோர்வா இருக்கிறேன் இன்னைக்கு, ஐயோ எவ்வளோ மோசம், ஐயோ ஜெபிக்கல, அதே இதே 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 பார்த்துக்கிட்டே சிடுமூஞ்சிகளை ஆயிடுறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு விசுவாசி தான் இந்த உலகத்தில் உண்மையான சந்தோஷ மனுஷன். ஏன் நம்ம ஒரு பாட்டை பாட போறோம், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினாரே. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. அவர் எண்ணி ஒன்று சொல்றார், ஒரு விசுவாசி யோசிச்சுப்பார், யார் அவன்? உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவனால் அன்பு கூறப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், நித்தியத்தில் மாறாத அன்பு, தன்னால் ஏற்படாத அன்புல, மாறாத முடிவில்லாத மாறாத அன்புல தேவனால் அன்பு கூறப்பட்ட மகன் அவன். அவன் தான் ஒரு விசுவாசி. அவனுக்காக தேவ திரியேகத்துல இரண்டாவது நபர் தேவ குமாரனே மனித சாயலா எடுத்து இந்த உலகத்தில் வந்து ஒரு பரிபூர்ண மீட்பு அவனுக்கு ஏற்படுத்தின. சிலுவை பரியந்தம் அவன் பாவத்தை சுமந்து மரித்தார். அதன் மூலமா அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை யோசிச்சு பாருங்க. நித்தியமா அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுங்க. நித்தியமா நம்ம குற்றப்படுத்தவே பட மாட்டோம். தெய்வீக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே வல்லமை நமக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்கிறது. பரம அழைப்பு பெற்ற மக்கள் நாம். தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக நிற்கிறோம். தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் இருக்கு. தேவனோடு சமாதானம் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு மாதிரி நம்ம பரிபூர்ணமா தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். தேவனால் தத்தெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நமது வாழ்க்கையில வருகிற எல்லா கஷ்டங்களும், சந்திக்கிற எல்லா கஷ்டங்களும் நம்முடைய ஆசீர்வாதங்களாக, நமக்கு நன்மையை செய்கிற ஏதுவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே நம்முடைய நன்மை. நம்முடைய போராட்டங்கள் வெற்றியில தான் போய் முடியும். நம்முடைய மரணம் நமக்கு சாகாமையை கொண்டு வரும். நம்முடைய எதிர்காலம் நினைக்க முடியாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட நித்திய பேரின்பத்தை நமக்கு கொண்டு வர முடியும். அழியாததும் மாசற்ற நித்திய சுதந்திரம் நமக்குக்காக காத்திருக்கிறது இந்த உலகத்தை விட்ட உடனே. இப்படிப்பட்ட கடவுள், இப்படிப்பட்ட கிறிஸ்து, இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்ட எதிர்காலம், இப்படிப்பட்ட ரட்சிப்பு பெற்ற மக்கள், இவங்களை விட்டு வேற யாரு சந்தோஷமா இருக்க முடியும்? இதை நினைத்த மகன் எப்படி சந்தோஷமா இல்லாம இருக்குவான்? யோசிச்சு பாருங்களேன். பிசாசுடைய வேலை என்னன்னா, இந்த மாதிரி மாறாத காரியங்க மேல நம்ம மனசு போகாதபடிக்கு இந்த தற்காலிகமாக மாறுக்கிற காரியங்களையே நம்ம மனசை வச்சு அலகழிக்கிறதான் வேற. ஐயோ அது இருக்குதே, இது இருக்குதே, அது இருக்குதே, இன்னைக்கு வேலைக்கு போகணுமே, அது போகணுமே, இதையே யோசிச்சு யோசிச்சு கலங்கி சிடுமூஞ்சுகளா இருக்கிறதான் நம்ம வேற. இது எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு இருந்து நாளைக்கு போவோம், இனி நாளைக்கே மாறி போவோம். இதையா நினைச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு வாழ்க்கையில நம்ம இருப்பது? இந்த மாறாத காரியங்களை நம்ம மனசை வைக்க மாட்டோமா? யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தாங்க நம்ம உலகத்தை பாதிக்க முடியும். இப்படித்தான் சில நேரங்களில் நமக்கு சோகம் இருக்குத்தான், சோகம் இல்லாம இல்லை. ஆனா உலக மக்கள் நம்மளை பத்தி நினைக்கும் போது நம்ம அவர் எப்படிப்பட்டவருங்கன்னு இந்த ரெண்டு காரியத்தை தான் சொல்லணும். சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நம்ம லைஃப் இருக்குதா அப்படின்னா, இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம லைஃப்ல பிரதானமா இருக்கணும். அவரை பத்தி நினைக்கும் போது முதலாவது அவர் ரொம்ப அன்புள்ளவருங்க, ரெண்டாவது எப்பப்பார் சந்தோஷம் உள்ளவர். நெஹேமியா இருந்தார். நெஹேமியா புக்கில் அவர் பழையற்பாடில் இருந்த மனுஷன். அவர் ராஜாவுக்கு வந்து கப்பை கொடுக்கிறவர், அவர் திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கிறவர். ராஜா எப்பப்பார் நெஹேமியாவை சந்தோஷமாகவே பார்த்து பழக்கம். ஏன்னா உண்மையான இஸ்ரவேலன் அவன், சந்தோஷமே பார்த்து பழக்கம். ஒரு வாட்டி அவர் சோகமா எருசலேம் அழிஞ்சிருக்குதேன்னு பார்த்து சோகத்துல இருந்தார் நெஹேமியா. அவர் போகும்போது ராஜா அவர் முகத்தை பார்த்து முதல்ல என்ன சொல்றாரு தெரியுமா? நெஹேமியா, உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே, நீ எப்பப்பா மகிழ்ச்சியோடு நீ கொடுக்கும் போது அந்த நாளே எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னப்பா இவ்வளோ சோர்ந்து இருக்கிற, உன் முகமே மாறி இருக்குதே. இந்த ராஜாக்கு மனசுல நெஹேமியா நினைச்சா சந்தோஷம். அப்படித்தானுங்க நம்ம இருக்கணும் அந்நியர்களுக்கு மத்தியில. யோசிச்சு பாருங்களேன், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள வெளிப்படும் போதுதான், அதுதான் பாவிகளை ஆண்டவர் பக்கம் திருப்பும். நான் சொன்ன மாதிரி ஒரு சிடுமூஞ்சோடு காஸ்பல சொல்ற எவனுமே நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இது தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் பாவத்துல விழுந்த பிறகு ஒரு சங்கீதத்துல எழுதும் போது 51:12 நீங்க திருப்பி பாருங்க. சங்கீதம் 51:12 உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க, உற்சாகமான ஆவி எனக்கு கொடுங்க. அதுதான் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம். ஏன் நான் ஜாலியா இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கு? ஏன் காரணம் என்ன? 13 அப்பொழுது பாதகர் உமது வழியை உபதேசிப்பேன். பாதகருக்கு உம்முடைய வழி அப்படி ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு பாவிகளுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவான். சொல்லும் போது என்ன ஆகும்? பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தாவீதுக்கு நல்லா தெரியும், ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு நான் இல்லைன்னா எந்த பாவத்துக்கு பாவிக்கும் நான் வழி சொல்ல முடியாது, எந்த பாவியும் அவன் பக்கம் திரும்ப மாட்டான். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்குதா யோசிச்சு பாருங்க. ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னா பிரதானமாக, இன்னும் 5 காரியங்களை அடுத்த வாரம் பார்க்க போறோம், பிரத்யேகமாக இந்த உலகம் எப்படி சந்தோ வெறுப்போடு நிறைந்திருக்கிறதோ, மக்கள்கிட்ட யார்கிட்டையும் அன்பில்லையோ, அந்த உலகத்தில் அன்புள்ள தெய்வீக அன்புள்ளவர்களாக நாம் நடந்துக்கணும். அது என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது, சந்தோஷமே இல்லாத இந்த சமுதாயத்தில் ஒரு சந்தோஷமான மக்களாக நாம் நடந்துக்கணும். அது ரெண்டு தான் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நம்மளை நடக்க வைக்கும். ஓகே பாஸ்டர், நீங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு, ஏன்னா அப்படி இல்லையே நான் என்ன செய்வது அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். நான் இப்படி எப்படி ஆக முடியும்? கலாத்தியரில் என்ன சொல்லுது? இது ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் சந்தோஷம், அன்பு, சந்தோஷம். இதை நாம் முதல்ல இப்படி இல்லையேன்ற நம்முடைய தரித்திரத்தை நம்ம உணரணும் இல்லைங்களா. ஆவியில் எளிமை, ஐயோ கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையே, நீங்கள் சொன்னதை பார்த்தா கொஞ்சம் கூட அன்புன்றதே எனக்கு இல்லையே, பக்கத்தில் யாராவது இப்படி டச் பண்ணால் போதும் அப்படியே ஃபியூஸ் போயிடும் எனக்கு அப்படின்னு கோபம் வந்துடும், எனக்கே அன்புன்றதே எனக்கு இல்லைங்களே பாஸ்டர் அப்படின்னு உங்களுடைய தரித்திரத்தை நீங்கள் முதல்ல உணர்றதுதான் முதல் படி. கொஞ்சம் கூட இல்லை இப்படி, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை முகத்துலையும் இதயத்துலேயும் சந்தோஷம் இல்லை. முதல்ல அதை உணர்ந்து அதுக்காக துயரப்படணும் இல்லையா. அப்படி இல்லையே ஆண்டவரே என்னை இப்படி மாற்றிருக்கிறீங்களே அப்படின்னா, இல்லையே ஆண்டவரேன்னு துயரப்படும் போது தான் ஆண்டவர்கிட்ட ஒரு நீ அது மேலே பசித்தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு சொத்தாக இந்த உலகத்தில் வச்சுட்டு போன சந்தோஷம், உலகம் கொடுக்காத, உலகம் என்கிட்ட எடுக்காத சந்தோஷம் கொடுத்துருக்குறீங்கன்றீங்க, அது என்கிட்ட இல்லையே, அது எனக்கு கொடுங்க ஆண்டவரே இல்லைங்களா. அன்பு என்கிட்ட இல்லை, அந்த தெய்வீக அன்பை என்கிட்ட கொடுங்க ஆண்டவரே. முதல் படி அதுதான், இல்லைன்னு உணரும் போது தான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக கேட்போம். அவர் உண்மையாக கேட்கும் போது கொடுக்காமல் இருக்கிறது இல்லைங்க. இந்த அன்பு நீங்கள் பாருங்கள், இந்த 15 குணங்கள் மலை பிரசங்கத்தில் போட்ட காரியங்கள், இப்படி நாம் இருக்கிறோமா இல்லை? எவ்வளோ தரித்திரராக இருக்கிறோம். இது இப்படி நாம் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் போது தான் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நாம் நடக்கிறோம். இல்லைன்னா சுவிசேஷம் அன்பு இல்லாத போது நம்ம எப்படி நடக்கிறோம்? அபாத்திரமாக நடக்கிறோம். நம்ம மூலமாக ஆண்டவர்கிட்ட யாரும் வர்றது விடுங்க, வரவே மாட்டாங்க நம்மளை பார்த்தா. கொஞ்சம் கூட அன்பு இல்லாதவன் சர்ச்சுன்னு இயேசுன்றான், அன்பு இல்லை, ஒரு மன்னிப்பே இல்லை. ஆண்டவர் நம்ம மக்களை மன்னிக்கலைன்னா அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோமான்னு கூட கேள்வி. மக்களுக்கு நீங்கள் மன்னிக்காத போது, அவங்ககிட்ட பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட என் பாவங்களை எப்படி மன்னிப்பார்? யோசிச்சு பாருங்களா, அது எவ்வளோ ஆபத்து. அது முதல்ல உணரணும், நம்முடைய தரித்திரத்தை உணரணும். ரெண்டாவது, இந்த சந்தோஷன்ற கனியை ஆண்டவர் நமக்குள்ளே அதிகப்படுத்தணுமே. அதுக்காக ஜெபிக்கிறது, வெறும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்காக முயற்சிகளை எடுக்கணும். காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு அப்படியே ஓடிடுறோமா, மூஞ்செல்லாம் கழுவாமல் பல்லு வெளுக்காமல் முடியெல்லாம் அப்படி விட்டுக்கிட்டு அப்படியே ஓடுறோம், தலையெல்லாம் வாரிக்கிட்டு முகெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்து போகிற மாதிரி, சரீரத்துக்கு நம்ம ஒழுங்குபடுத்துகிற மாதிரி நம்முடைய ஆத்மீக முகத்துக்கு சந்தோஷம் இருக்கணும்னு பார்த்து போகிறோமா? இந்த உலகத்திலேயே கொடுக்கா மேக்கப் கொடுக்காத சந்தோஷம், ஆண்டவருடைய சந்தோஷம் நம்ம முகத்தை பிரகாசிக்க முடியுமே? அந்த சந்தோஷம் இல்லாமல் என்ன மேக்கப் போட்டு அந்த சந்தோஷத்தை நம்ம வர வச்சுக்கணுமே? எப்படி அந்த சந்தோஷத்தை வரைக்கிறது? காலையில் எழுந்திரிச்சு நான் யார் கிறிஸ்துக்குள்ளேன்னு யோசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும் இல்லைங்களா. காலில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு நான் எந்திரிச்சிருக்கிறேன், நான் தேவனுடைய பரலோக ராஜாவுடைய புள்ள மக நான், எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அவருடைய மக நான், இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போது எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக எந்திரிச்சிருக்கிறேன், எனக்குள்ள எந்த குற்றமும் இல்லை. எத்தனையோ பேர் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு பாவத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கேன்னே, எனக்காக ஒரு இரட்சகர் பரலோகத்தில் எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் என்னை மறவா இயேசு நாதா போல் ஜபித்து கொண்டிருக்கிறார், எனக்காக என்னோடு அவர் இருக்கிற என்னை விட்டு எடுப்ப. இன்னைக்கு நான் வேலையில் என்ன சந்தித்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் சந்தித்தாலும் சரி, இது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக மாறப்போகுதுன்னு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்காரு. எந்த நாளும் எனக்கு நல்ல நாள் இல்லையா? குட் மார்னிங் இல்லை, எந்த நாளும் எனக்கு நல்ல நாள். ஏன் அந்த வேலையில் கஷ்டமானது நடக்கலாம், ஆனால் அது என் நன்மைக்காக மாறோன்ற வாக்கு தத்துவத்தோடு நான் எந்திரிக்கிறேனே. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்க போகிறாரு. ஒருவேளை சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஏன்னா இந்த உலகத்தோடு என் வாழ்க்கை முடிய போறது இல்லையா, இந்த உடம்போடைய வாழ்க்கை என்னுடைய நித்தியம் முடிய போறது இல்லையா, என் உடம்பு இந்த உலகத்தோடு நான் மறிச்சாலும் இந்த உலகத்துல என் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் பரிசுத்தா என்னோட ஆவி தேவனுடைய பிரசன்னத்துல பரிபூர்ணமா இருக்குமே. அவர் வரும்போது ஒரு அழிவில்லாத மரணம் இல்லாத சரீரத்தோடு நான் எந்திரிப்பேனே, அவரோடு நான் மகிமைப்பட போறேனே. இதையெல்லாம் நினைச்சு உண்மையா உணர்ந்து விசுவாசத்தோடு நினைச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியல, எனக்கு சில நேரங்களில் டான்ஸ் ஆடணும்னு சந்தோஷம் வரும். டான்ஸ் ஆடணும், சர்ச்சில் ஆடக்கூடாதா, வீட்டில் ஆடக்கூடாதா, நான் ஆடிக்கலாம் இல்லையா, என் ரூமில் ஆடிக்கிறேன் யாரும் பார்த்தா, உண்மையாகவே சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். இதெல்லாம் பிசாசுடைய வேலை, இதை நீ நினைக்காத. இன்னைக்கு ஆஃபீஸில் போனவொன்னு அந்த பாஸ் என்ன திட்ட போகிறான் பாரு, இன்னைக்கு ஒரு நாள் திட்ட போகிறான் முடிஞ்சு போகுது, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கு. தற்காலிகமான காரியங்களை காமிச்சு காமிச்சே நம்மளை சிடுமும் ஜாக்கிரதா, பிசாசுடைய வேலை. அதெல்லாம் ஓரத்தில் வச்சு மாறாத காரியங்களில் நம்ம மனசை வச்சோன்னா நம்ம சந்தோஷம் மாறாது. ஆண்டவர் சந்தோஷம் உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யட்டும். ஜெபிப்போம்.